நான்கு கலை இலக்கிய வட்டத்தின் சங்கராகம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.co.nz இணையதளத்திலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 18 திகதி, ஆவணி திங்கள் 2 நாள், ஜில்காஸ்தா 25, வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் எல்லோருக்கும் செழிப்புடனும் புன்னகையுடனும் அமையட்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றும் நமது நிகழ்ச்சியை வள்ளுவரின் சொற்பொழிவோடு ஆரம்பிப்போம்.
தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்.
ஒருவன் தன்னைத்தான் காத்துக் கொள்ள வேண்டுமெனில் கோபம் வராமல் காத்துக் கொள்ள வேண்டும். அங்கனம் காக்காவிட்டால் கோபம் தன்னையே அழித்துவிடும்.
நேர்களே, நமது முதல் நிகழ்ச்சியாக தொடர்வது மறைந்து வரும் வரலாறு. வழங்குபவர் முத்துக்கண்ணன்.
வணக்கம். மறைந்து வரும் வரலாறுகள், வரலாறு சொல்லும் வாஞ்சி மணியாச்சி. இந்திய சுதந்திர போராட்டத்தில் வித்திட்டதில் தமிழகத்தின் பங்கு கணிசமானது. தமிழகத்தில் சுதந்திரத்தியை மக்கள் மத்தியில் வளர்த்த செம்மல்கள் என்று எடுத்துக்கொண்டால் நீண்டதொரு பட்டியலை தயாரிக்கலாம். இத்தகையோர் வரிசையில் மாவட்ட ஆட்சியர் ஆஸ் கொலைக்கு காரணமான வீரன் வாஞ்சிநாதனுக்கு முக்கிய இடம் உண்டு. நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் தென்னகத்தின் போராட்ட களத்தை விலை மதிப்பு மிக்கதாக மாற்றிய நிகழ்ச்சி ஆஸ் துறை சொல்லி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு ரயில் பயணம் செய்திருக்கிறீர்களா? திருநெல்வேலிக்கு சற்று முன்னால் மணியாச்சி என்று ஒரு ரயில் நிலையம் வரும். இப்போது உறக்கத்தின் பிடியில் அமைதியாக இருக்கும் அந்த ரயில் நிலையம் சென்ற நூற்றாண்டில் உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு வீர வரலாற்றை தன்னுள் கொண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அறைகூவலிட்ட ஒரு ரயில் நிலையமாக திகழ்ந்தது. திருநெல்வேலியிலும் அந்த மாவட்டத்தின் இன்னும் சில பகுதிகளிலும், குறிப்பாக வீரகோளம்புதூர் முதலிய ஜமீன் தொடர்பான சில இடங்களில் வரவேற்பு வளைவுகள் அழகு காட்டி நம்மை வரவேற்கும். அவை பார்ப்பதற்கு சாதாரணமான கல் கட்டடங்கள் போல் தோன்றினாலும் அவற்றுக்குள் ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. மணியாச்சி ரயில் நிலையத்திற்கும் இந்த வரவேற்பு வளைவுகளுக்கும் தொடர்பு உண்டு. அது வீர இளைஞர்களின் சுதந்திர தாகத்தால் எழுந்த தொடர்பு. நெல்லை அருகே உள்ள செங்கோட்டையில் 1886 ஆண்டு ரகுபதி மற்றும் ருக்மணி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். அவருடைய இயற்பெயர் சங்கரன். செங்கோட்டையில் தனது பள்ளி படிப்பை முடித்த வாஞ்சிநாதன் வஉசி சுப்பிரமணிய சிவா முதலிய தலைவர்களின் பேச்சில் பெரிதும் கவரப்பட்டார். இதனால் சுதந்திர உணர்வானது அவரது இளம் இரத்தத்தில் இயல்பாக ஊறியது. தனது கல்லூரி படிப்பை திருவனந்தபுரத்தில் முடித்தபோது வாஞ்சிநாதனுக்கு பொன்னம்மாள் என்பவர் மனமுடித்து வைக்கப்பட்டார். இதன் பிறகு புனலூர் வனத்துறையில் அவருக்கு வேலை. ஆனால் ஆங்கிலேயரின் கொடுங்கால ஆட்சி முறை வாஞ்சிநாதன் மனதை பணியில் ஒட்டச் செய்யவில்லை. புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சு அரசு ஆங்கிலேயருக்கு எதிராக வாஞ்சிநாதனின் போராட்டத்திற்கு பக்க பலமாக இருந்தது. தனது சுதந்திர தாகத்திற்கு இடையூறாக இருந்த அரசு பணியை உதறி தள்ளினார். முழு மூச்சாக ஆங்கிலேயருக்கு எதிராக களமிறங்கினார் வாஞ்சிநாதன். புதுச்சேரியில் நடந்த வ.உ. சாமிநாத ஐயர், சுப்பிரமணிய பாரதியார் ஆகியோர் சந்திப்புகள் வாஞ்சிநாதனுக்கு மேலும் ஊக்கத்தை தந்தன. இதற்கிடையில் நடந்த சம்பவம் ஒன்று வாஞ்சிநாதனுக்கு கடும் ஆத்திரத்தை மூட்டியது. தான் மிகவும் போற்றி வந்த வஉசி சுப்பிரமணிய சிவா ஆகியோரை நெல்லை கலெக்டர் ஆஷ் துறை கைது செய்து சிறையில் த தள்ளினார். இச்சம்பவம் வாஞ்சிநாதனின் மனதை புரட்டி போட்டது. தாங்க முடியாத துயரத்தை அவருக்கு ஏற்படுத்தியது. அதனால் வாஞ்சிநாதன் ஆஷை சுட்டுக்கொள்ள முடிவு பண்ணினார். அதனால் 1911 ஜூலை மாதம் 17 அப்போதைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆஸ்துறையை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுற்று கொண்டு விட்டு தானும் அதே துப்பாக்கியால் சுற்று கொண்டு வீர மரணம் அடைந்தார் வாஞ்சிநாதன். நன்றி. இந்த வரலாற்று பதிவுகளை பகிர்ந்து கொண்ட மாத்தலை சோமு அவர்களுக்கு நன்றி.
நேர்களே, அடுத்து நம் தாய்மொழி தமிழ் என்பதை எப்போதும் மறக்காமல் தமிழை வளர்ப்போம். நேர்களே, உங்களுக்காக பாரதி தமிழ் என்ற தலைப்பில் கேட்டு பாருங்கள்.
என இன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும், தினையளவு நிலமேனும் பயக்குமெனின் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். நாட்டிற்காக இறந்தவருண்டு, நங்கைக்காக கூட பிரிந்தவருண்டு, பழிக்காக மாய்ந்தவருண்டு, ஆனால் மொழிக்காக மரணித்தான் என்றார் அது தமிழனாகவும் தமிழுக்காகவுமே என்று நாம் தலை நிமிர்த்தி கூற முடியும். இது வெறும் வார்த்தை மொழி அல்ல, வர்த்தக மொழி அல்ல, இது அறத்தின் மொழி, குணத்தின் மொழி, நேர்மையின் மொழி, இது வாழ்வியல் நெறி சொன்ன மொழி. தமிழை என் உயிரென்பேன் கண்டீர் உயிரை உணர்வை வளர்ப்பது என்ற சொல்லிற்கு உரிய மொழி. எந்த ஒரு மொழியும் உயிரை வளர்க்காது, உணர்வை ஊட்டாது. எம்மொழியாம் செம்மொழி உயிருக்கு உணர்வூட்டும், உடலுக்கு உரமேற்றும். வீரம், மானம், காதல் என்பதை கருவில் வளர்க்கும் மொழி. எம்மொழி கற்றவர் எவரும் முறைகட்டு போனதில்லை. எம்மொழி கண்டவர் பலரும் இதை தன் மொழி என கண்டனர். 1000 முன்பு முப்பால் கண்டது, 3000 முன்பே இலக்கணம் கொண்டது, 4000 முந்தைய நாகரிகம் கொண்டது. வெறும் மொழி அல்ல இது, வெறும் ஒலி அல்ல இது, ஒரு நாகரிகம். தமிழ் எனது நாகரிகம், தமிழ் எனது பண்பாடு, தமிழ் எனது கலாச்சாரம், தமிழே எனது வாழ்வியல். இது அறம் சொல்லி மரம் சொல்லி உரம் தந்த மொழி, அகம் சொல்லி புறம் சொல்லி எம் தரம் காத்த மொழி. ஆனால் இன்று எங்கு போனது, எங்கே தொலைந்தது? மறந்து போனதா இல்லை இறந்து போனதா? தமிழ் எங்கே, தமிழன் எங்கே, என் வாழ்வியல் நெறிமுறைகள் எங்கே? இன்று அகிலம் ஆளும் மொழிகளுக்கெல்லாம் அரிச்சுவடி தெரியாத காலத்திலே எம் மொழிக்கு இலக்கணம் கண்டு இலக்கியம் தந்த எம் குலம் எங்கே? அறம் செய்ய விரும்பு 60 சினம் என்று அரிச்சுவடி சொல்லித் தந்த நம் பண்பாடு எங்கே? மரப்பாச்சி பொம்மையாயினும் அதற்கு மாறாப்பை போட்டு விளையாடு என்று சொல்லிக் கொடுத்த நம் கலாச்சாரம் எங்கே? ஆங்கிலம் தான் சிறந்தது, ஆங்கில கல்வியே உயர்ந்தது என்று தமிழன் ஏற்றுக்கொண்டானோ அந்த புள்ளியில் தொலைந்து போனது நம் பாரம்பரியம். அதில் இருட்டடைப்பு செய்யப்பட்டது நமது வாழ்வியல். என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று கூறியது போன்று அடிமைத்தனத்தில் மோகம் கொண்டு, ஆங்கில நாகரிகத்தில் மோகம் கொண்டு தன் சுயத்தை இழந்து சூரியமாகி நிற்கின்றான். இப்பொழுது புரிகிறதா, மொழி என்பது வெறும் கல்வி அல்ல, அது உன் கலாச்சாரத்தை புரட்டி போடும் வல்லமை வாய்ந்தது என்று. வள்ளுவம் எங்கள் வாய்மொழியாகும், பன்மொழி எங்கள் படிப்பினையாகும் என்று முழக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். அவன் கல்வியை தந்து உன் கலாச்சாரத்தை மாற்றி உன் சிந்தனையில் சீழ்பிடிக்க வைத்து விட்டான். அவன் மொழி கற்பித்தான், அவன் உணவை உண்பித்தான், அவன் வழியை திணித்து விட்டான். அவன் தந்த முட்டை கோழியாகும், ஆனால் அக்கோழி முட்டையிடாது. அவன் தரும் விதையில் தக்காளி வரும், ஆனால் அதில் விதை இருக்காது. அவன் தரும் விதையால் திராட்சை வரும், ஆனால் உன்னால் அதை கொண்டு விதைக்க முடியாது. அவன் தரும் மாடு உனக்கு பால் தரும், ஆனால் அது சினையாவதற்கு அவன் தான் ஊசி தருவான். முட்டையில் தொடங்கி விதையில் வளர்ந்து மாட்டில் நிற்கின்றது அவன் அரங்கேற்றிய திட்டம். நாளை உன்னில் நிற்கும் மாட்டிற்கு மாத்திரமல்ல ஊசி, உன் மனைவிக்கும் தயாராகி கொண்டிருக்கிறது. வேடிக்கை பார்க்க தயாரா, அல்லது உன் வீரியத்தை காக்க தயாரா? இதுவரை நீ கற்றது கல்வி அல்ல, இதுவரை நீ வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல, இதுவரை கொண்டது உன் கலாச்சாரம் அல்ல. எங்கோ தொலைத்து விட்டு நிற்கின்ற நம் கலாச்சாரத்தை இன்றே மீட்டெடுப்பதற்கு நம்மில் ஒவ்வொருவரும் ஒன்றுபடுவோம். தமிழன் என்பதில் பெருமிதம் கொள்வோம். தமிழ் வாழ்வியல் கொண்டு நலமுடன் வாழ்வோம். இத்தனை காலம் இருண்ட விழிகளை என்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை இன்றே மீட்டெடுப்போம்.
நேர்களே, கடந்த வாரம் தென்னை மரம் பற்றி பார்த்தோம். அதேபோல் இன்று மாமரம் பற்றிய தகவல்களை பார்ப்போம். ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் மாமரம். மரம், செடி, கொடிகள், புல், பூண்டு அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் மனிதர்களுக்கு பயன்படுகின்றது. மாமரம், இதில் பல வகைகள் உள்ளன. மாமரத்தின் பூர்வீகம் இந்தியா. பழங்களில் ராஜா ராணியாக மாம்பழம் விளங்குகிறது. மாம்பழம் முக்கணிகளில் முதன்மையானதாக விளங்குகிறது. இந்துக்களின் பண்டிகை திருவிழாக்களின் போது மாவிலையை தோரணமாக கட்டுவார்கள். இது மங்களப் பொருளை பயன்படுகின்றது. மாவிலை ஒரு கிருமி நாசினி. மாமரத்தின் இலை, பூ, பிஞ்சி, காய், பழம், விதை, மரம்பட்டை, வேர், பிசின் போன்றவை மருந்தாக பயன்படுகின்றது. மாவிலை நீரிழிவை கட்டுப்படுத்தும். மாவின் குழந்தை வதக்கி தேன் விட்டு அருந்தினால் குரல் கம்மல், தொண்டைக்கட்டு நீங்கும். மாவிலையை சுட்டு சாம்பலாக்கி வெண்ணெயில் குழைத்து பூச தீப்புண் ஆறும். மாம்பூ, இதை குடிநீராக அருந்தினால் வயிற்றுக்கடுப்பு வயிற்றுப்போக்கு நீங்கும். மாம்பிஞ்சு, காய வைத்து வைத்துக் கொண்டால் உணவுடன் சேர்த்து சாப்பிடும் போது சீரண சக்தி அதிகரிக்கும். மாங்காய், உலர்காய் செய்தும் சமைத்தும் சாப்பிடலாம். மாம்பழம் சுவை நிறைந்தது, மலச்சிக்கலை போக்கும். வாய்ப்புண், வயிற்றுப்புண்ணை ஆற்றும். மூல நோயின் பாதிப்பை குறைக்கும். மாங்கொட்டை, பருப்பை எடுத்து காய வைத்து கசாயம் செய்து அருந்தினால் வயிற்றுப்புண், வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு குணமாகும். மாம்பிசின், மாமரத்தின் பிசின் பித்த வெடிப்பை குணமாக்கும். தேமல் படை உள்ளவர்கள் மாஞ்சாருடன் பூசினால் தேமல் படை நீங்கும். பல வகை பயன்கள் தரும் மாமரத்தை பேணி பாதுகாப்போம். நன்றி. தொடர்வது சமூக அறிவித்தல்கள்.
சமூக அறிவித்தல். கவிக்கோ அப்துல் ரஹ்மான், தூரிகை போராளி வீரசந்தானம் அவர்களின் நினைவஞ்சலி. நாளை மாலை 6:30 மேல் இலக்கம் 681 சன்ரிங்கம் ரோட், சென்ட் மார்டின் சர்ச் மண்டபத்தில் நடைபெறும். அண்மையில் தாய் தமிழகத்தில் இப்பூவுலகை விட்டு இறைவனடி சேர்ந்த தமிழீழ உணர்வர்களான கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மற்றும் தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டுள்ள நமது முள்ளிவாய்க்கால் மணிமண்டபத்துக்கு தன்னாலான ஓவிய சிற்ப பணிகளை நிறைவேற்றி மாவீரனாகிய ஓவியர் வீரசந்தானம் அவர்களுக்கும் நினைவஞ்சலி செலுத்த வேண்டியது தமிழர்களின் தலையாய கடமையாகும். எனவே நாளை சனிக்கிழமை இலக்கம் 681 சன்ரிங்கம் ரோட், சென்ட் மார்டின் சர்ச் மண்டபத்தில் நடைபெறும். தொடர்புகளுக்கு திரு பிரேம்குமார் 07-3-403-12. மறந்து விடாதீர்கள், நாளை மாலை 6:30 நினைவஞ்சலி. நம்மை விட்டு பிரிந்த தமிழினத்தின் இருபெரும் தமிழ் சான்றோர்களை நினைவில் நிறுத்தி வணங்கும் நிகழ்ச்சி. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா. பொது அறிவித்தல். எழில் பூக்கள் மரவு கவிதை கலை நிகழ்ச்சி. தற்போது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வரும் ஆக்லாந்து தமிழ் மக்களுக்கு நன்கறிந்த தமிழ் மொழி கலை கலாச்சார ஆர்வலரும் அறிஞருமான தா நந்திவர்மனின் ஏற்பாட்டில் எமது இளைய தலைமுறையில் பல எளியோர் மறைந்து வரும் மரபு கவிதைகளை பாடி மரபு கவிதைகளுக்கு புத்துயிர் ஊட்ட உள்ளனர். அறிஞர் திரு நந்திவர்மனின் இந்த முயற்சிக்கு ஆக்லாந்து வாழ் தமிழ் உணவாளர்கள் அனைவரும் 1-2-15 இப்படியான கலை கலாச்சார விழுமியங்களுக்கு உந்துதல் அளிக்குமாறு அழைக்கின்றது நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30 நந்திவர்மனின் எழில் பூக்கள் கலை நிகழ்ச்சி. இடம் எலர்சிலி போர் ஞாபகார்த்த மண்டபம்.
நேர்களே, எமது உலக வளம் கடந்த வாரமும் இவ்வாரமும் இடம்பெறாத சங்கநாத நேர்களுக்கு திருப்தியாக இல்லை என்பது தெரியும். ஆசிரியர் கே சி துறை அவர்கள் தற்போது தாயகத்தில் காற்றை சுவாசிப்பதற்காகவும் கடவுள் தரிசனத்திற்காகவும் தாயகத்தில் நிற்பதால் உலக வளம் இடம்பெறவில்லை. விரைவில் அவர் டென்மார்க் திரும்பியதும் எம்மையும் திரும்பி பார்ப்பார். நேர்களே, அடுத்து வீரசந்தானம் அவர்களின் பேச்சு கேட்டு பாருங்கள்.
எதுலயாவது நியாயமான்னு சொல்லுங்க. நான் எல்லாம் இவங்க பேசுறத கேக்கிறதுக்கு ரெண்டு நாளா வந்துகிட்டு இருக்கேன். சரி, இவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது கொஞ்சம் அறிவு கிடைச்சா நல்லதுன்னு கடைசியில என்னைய கொண்டாந்து இங்க பேச வச்சா இது நியாயமாகுது. ஆனா ஒண்ணு நம்பிக்கை தெரியுது எங்களை போல ஆளுக்கெல்லாம். அந்த அதுதான் ரெண்டு நாள்ல நான் கூர்மையா இங்க வந்து பார்த்ததுல எனக்கு நம்பிக்கை தெரியுது. நிச்சயமாக ரஞ்சித்து சொன்னது போல ஏற்றத்தாழ்வுலாம் இல்லாத சாதிகளற்ற ஒரு தமிழ் தேசியம் இங்க உருவாகத்தான் போகுது. இதை என் வாழ்நாள்லயே நான் பார்க்கத்தான் போறேன். ஆமா, கருக்கள் விடிஞ்சிடுச்சு. அந்த பொழுது புலந்துருச்சுங்கிறதுலாம் எனக்கு தெரியுது. விடியலை தேடிதான் எங்க பயணம் இருக்கும். சரி, இந்த கவிதை எழுத்து எல்லாத்தையும் நானும் படிச்சு படிச்சு என் மூளை கட்டு கோமாவுக்கு போனவன். போன வருஷம் கோமாவில் கிடந்தவன். படிச்சதுனாலயா ஏதோ ஒன்று வழி தெரியாத வீட்டிலேயே விழுந்து ஆயிடுச்சு. அது பரவாயில்ல. ஆனால் நான் பார்த்த சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த எந்த இளைஞர்களும் தோக்கவில்லை என்பது விட்டு 90 என் வீட்டில் இல்லாத இளைஞர்களே கிடையாது. அந்த இளைஞர்களை இன்னைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் உயர்ந்து நிற்கிறாங்க. ஒரு ஆள் கூட தோக்கல. எல்லாம் பாரதியும், அது கவிதா பாரதியாக இருக்கட்டும், பழனி பாரதியாக இருக்கட்டும், எந்த பாரதியாட்டும் அறிவு என் வீட்டுக்கு பக்கத்தில் தான். அப்புறம் எனக்கு என்ன அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? மொத மொத வீட்டுக்கு வந்த ஒரு பையன்தான் யுகபாரதி மணப்பத்தாயன்னு. அவன் வச்சிருக்கிற அன்புக்காக தான் இன்னைக்கு நான் ஒடியாந்தேன். அந்த எழுத்து முழுமையாக நான் படிக்கல, அதை ஏத்துக்கிறேன். அதை தாண்டி அவனுடைய அன்பு, அவனுடைய நேசிப்பு தான் என்னை இந்த இடத்துல ரெண்டு நாளாக கட்டி போட்டுது. என்னை கட்டி போட முடியுமா? எவனா வேலையும் முடியுமா? தூக்கி விட்டேன்னு சொல்லிட்டு போறவனா? எல்லா தலைவர்கிட்டையும் பழகியிருக்கேன், எல்லார்ட்டையும் பழகிட்டு தான் இருக்கேன். அவமானம்னு ஒன்று பட்டுதுன்னா அவனை எந்த நேரமாக இருந்தாலும் ஏற்று கேட்குற துணிவு தெம்பு திறானு எனக்கு உண்டு. அது எந்த இடமா இருந்தாலும் சரிதான், நெஞ்சை உயர்த்திடுவேன், கையை உயர்த்துவேன், முட்டியை மடித்து காட்டுவேன். போராட்ட உணர்ச்சியோடு உள்ளவன் தான் நான். இந்த போராட்டத்திலே நின்றுக்கிட்டு ஒரு ஓவியனாகவும் சினிமாவிலையும் இப்போ அது வேற திரைப்படத்திலையும் நிறைய இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓவியனாங்கிற அந்த ஓவியத்தன்மையோடு இருந்திருக்கிறேன். ரெண்டு தேசிய விருது, அதுக்கு மரியாதை இல்லை. அது எங்க கிடக்குன்னு தெரியல. பாலு மகேந்திரா ஒரு முறை என்கிட்ட சொன்னார், சந்தானம் என்னை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு குறும்படம் எடுக்கணும்னு இருக்கிறாங்க. நான் வீட்டில் போய் தேடுனேன். நான் ஒரு 5 தேசிய விருது வாங்கியிருக்கேன். 3 புகைப்போ இது கேமராவுக்கு 1, 3 இயக்குனருக்கு 2. வீட்டில் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி, என்னால் தான் அதை பாதுகாக்க முடியலனாலும் என் வீட்டில் உள்ளவங்களாலையும் பாதுகாக்க முடியல அப்படின்னாரு. என்ன பாலு இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இதுதான் உண்மை நிலை. என்னாலையும் அதை கண்டுபிடிக்க தெரியல, வச்சு பாதுகாக்க தெரியல. என் குடும்பத்தாலும் அதை வச்சு பாதுகாக்க தெரியல. இதுதான் உண்மை நிலைன்னாரு. அப்புறம் ஒரு வரி சொன்னார், சினிமாவில் நான் வெற்றி அடைஞ்சேன், வாழ்க்கையில் தோத்துட்டேன்னாரு. இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையிலையும் தோக்கலை, சினிமாவிலையும் தோக்கலை, கவிதையிலையும் தோக்கலை, எழுத்துலையும் தோக்கலை யுகபாரதி. அவ்வளோதான் சொல்லணும். இப்பயே தோக்கலைன்னா எதிர்காலத்தில் தோத்துருவானா? அந்த வயசை தாண்டிட்டான். இனி தோக்கடிக்க முடியாது. தோக்க படிக்க எவனும் பிறக்கல. நம்மளை தோக்கடிக்க, நம்ம தோக்க பிறந்தோம்னா தமிழன் தோக்கிறதுக்காக பிறந்தோம். அது ஏதோ அந்த வழி எங்களுக்கு இருக்கு. அதை பேசுனாங்க, அந்த வழி எங்களுக்கு கூடுதலாக இருக்கு, உங்களை விட கூடுதலாக இருக்கு. என்ன பண்ணுறது, தோத்துட்டோம். அந்த அதை நாங்கள் ஏற்றுக்குறோம். அதை ஆனால் அதுவே முற்றுப்புள்ளியாக இருக்காது. அதுவே முற்றுப்புள்ளியா இருக்காது. என் தம்பி வருவான்ங்கிற நம்பி கூட இருக்கிறோம் நாங்கெல்லாம். கிளர்த்தணும் இந்த நாடு, அடிச்சு நொறுக்கும், ஈழம் ரெண்டா உடையும், துண்டு துண்டா போகும். எங்கள் நிலம் எங்களுக்கு கிடைக்கும், எங்கள் நிலம் எங்களுக்கு கிடைக்கும். இலங்கையை உடைப்போம், ஈழத்தை எடுப்போங்கிறதா எங்களுடைய குரல். இதுக்குதான் வாழ்றோமே தவிர இன்னைய வரைக்கும் என் வாழ்க்கை அதுக்காக தான் இருக்கு. இன்னைய வரைக்கும் 84 இனப்படுகொலைங்கிற ஒரு ஓவிய கண்காட்சியை நடத்தவன் தான் இந்த சந்தானம். இனப்படுகொலை நல்லா நினைப்பு வச்சுக்கணும். இந்திரா காந்தி பேசினத்துக்கு பிறகு அந்த சொல்ல எவனுமே பயன்படுத்தல, சந்தானம் ஒருத்தவன் தான் பயன்படுத்தணும். 84 இனப்படுகொலை ஓவிய கண்காட்சிய இன்னை வரைக்கும் அவர்களோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு வாழ்வேன், நாளைக்கு மறுநாளும் வாழ்வேன். என் மக்களோட என் மண்ணோட அந்த வாழ்க்கை தான் யுகபாரதியினுடைய வாழ்க்கைங்கிறத மட்டும் நான் உறுதிப்படுத்துவோம். ஏன்னா ராஜமுருகன் எங்க எல்லாம் ஒன்று தானே. நாங்கள் நேற்று ஒரு ஒரு கூத்து நடந்தது, நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறவங்களாம் நான் வெட்டாரு அப்படின்னு, நான் புதுகாரு பக்கத்தில் எங்கள் ஊர், நான் வெட்டாருக்கு பக்கத்தில் ஊர், அந்த தஞ்சாவூரில் உள்ள ஆற்றை மட்டுமே எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. நான் ஒருத்தன் வெட்டி அங்கே உட்காந்துருக்கேன். என் ஊரும் நாட்டாரு கீர்த்திமா அரசலாருன்னு ஓடுது. தஞ்சாவூர் தானே நானும் என்ன விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆத்திரமா இருந்தது. சரி, இன்னைக்கு நம்ம யாரையும் பதிவு பண்ணிடுவோம்னு தான் இது ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு இருக்கேன். இப்போ நம்பிக்கை எல்லாம் நிறைய வருது. இப்போ ரஞ்சித் வந்து நல்ல படங்களை உருவாக்குறாரு. அதில் கூட ஏதோ ஒரு குறை சொன்னாங்க, அப்போ அம்பேத்கரை சொல்லிட்டாரு பெரியாரை சொல்லுன்னு. இப்போ விமர்சனங்கன்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் நினைச்ச பயணப்படுற இடத்த போய் அடைஞ்சிடணும், அதான் முக்கியம். உன் விமர்சனம் எப்படி இருந்தாலும் அப்பால் ஒரு ராஜவீதியில் என்ஆர் தாசன் சொல்லுவார், அந்த நம்ம இளவணியில் இருக்கிறார் அவர் நல்லா தெரியும். அப்போல்லாம் சந்திச்சுக்கிற காலம் அது. அது சேரு சகதி புல்லு முள்ளு எல்லாம் இருக்கிற பாதை தான் இருக்கும், ஒத்தடி பாதை தான். இதை தாண்டி போனீங்கன்னா அப்பால் ஒரு ராஜவீதின்னு ஒன்று இருக்குது, மறந்துடாதன்னு. அந்த ராஜவீதியை நோக்கி நம்ம பயணப்படுறப்ப எல்லாம் தான் இருக்கும், அசிங்கம் இருக்கும், பள்ளம் இருக்கும், எல்லாம் பழி நம்ம மேலே வந்து விழுவோம். இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயும் நாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒரு மூர்க்கமான போராளியாக மாறணுமே தவிர, அது எழுத்துலையாக இருக்கட்டும், கவிதையாளர் இருக்கட்டும், ஓவியத்தியாளர் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மூர்க்கமான போராளியாக தான் இருக்கணும். அப்படி இருப்போம்னா நம் மானத்தோடு வாழ்வோம். முடிச்சுக்கிறேன், நன்றி.
நேர்களே, இத்துடன் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சிகளில் எம்முடன் பங்கு பற்றியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய பவித்ரா அசோகுமார்.